உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நூற்றி 107.4 பண்பலையில் இது விவசாயி சமுதாய வானொலி.
இயல் தரும் இனிமை. இயல் தரும் இனிமை தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது பரிணாம இயல் குறித்த விளக்கங்கள். விளக்கமளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள்.
பரிணாம இயல் என்ற சொல் எவல்யூஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நம்ம கொடுத்துருக்க வட்டார மொழி. தமிழுக்குது ஈடாக ஒரு சொல் இல்லை. பரிணாமங்கிறது வந்து வடமொழி. ஒன்று இன்னொன்றாக மாறுவதை வந்து நம்ம பரிணாமம்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு விதமான பரிணாமம் இருக்குது. ஒன்று வெறும் பரிணாமம், இன்னொன்று விபரிணாமம். ஒரு துணியை எடுத்து கொண்டு போய் அது கூடாரமாக மாற்றிக்கலாம். அது கீழே உட்காந்து சமையல் பண்ணலாம், படுத்து தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது பேர் கூடாரங்கிறோம். அந்த கூடாரமாக ஆகினதுனால அந்த துணிக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. மறுபடியும் சுருட்டி நீங்கள் துணியாக அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ அது விரிக்கும் போது விரிப்பு மாதிரி இருக்குது, அதை வந்து கூடாரமாக மாற்றுறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பொருள் இன்னொன்றாக மாறலாம். இப்போ களிமண் எடுத்து பிசைஞ்சு ஒரு பானையாக மாற்றினோம்னா இப்போ அது பானைன்னு சொல்கிறோம். மறுபடியும் அதை பிசைஞ்சு கூஜாவாக மாற்றலாம். இன்னொன்று இன்னொன்றாகவும் மாறலாம். அந்த பொருள் வந்து இப்போ நேற்று வரை அது வந்து அரிசியாக இருந்தது, அது நெல் அரிசியாச்சு, அரிசி வந்து சாதமாச்சு, அதுக்கப்புறம் அது தயிர் சாதமாச்சு அப்படின்னு நம்ம மாற்றும் பொழுது அது பரிணாமம் வந்து விபரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல் கெடுது, முதல் கெட்டு வேறொன்றாக மாறுவதை வந்து விபரிணாமம். முதல் அப்படியே இருக்கும்போது அதில் மாற்றங்கள் மட்டும் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சதுன்னா, அதுவாக மாறியது போல தெரிஞ்சதுன்னா அது பேர் பரிணாமம்னு சொல்லுவோம். அந்த நுணுக்கத்தில் அவங்க வந்து நம்ம பரிணாமங்கிற வார்த்தையை நான் இப்போ சொல்ல போகிறதில்லை. விஞ்ஞானத்தில் பரிணாமங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி வந்து உயிர்கள் சாதாரண நிலையிலேருந்து மனித நிலைக்கு வந்தது, சாதாரணமாக பாசியாக இருந்தது வந்து இன்றைக்கி பெரிய மரமாக இந்த காலத்தில் இருக்கிறது, பொதுவாக உயிர்கள் எப்படி இந்த உலகத்தில் தோன்றுச்சு, அதுக்கு ஒரு பரிணாமங்கிற ஒரு முறை ஒரு விளக்கம் இருக்கு. இந்த பரிணாம விளக்கத்தை முதல் முதல்ல நமக்கு கொடுத்தவர் சார்லஸ் டார்வின்ங்கிறவர். 1850 வாக்கில் அவர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் பேசும்பொழுது தான் இந்த புதுமையான ஒரு எண்ணங்கள் வந்து மனிதனுக்கு தோன்றுச்சு. அது வரைக்கும் மனிதன் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா, இந்த பூமியில் எப்படி உயிர்கள் வந்ததுன்னா கடவுள் படைத்தார், அவர் ஒரு நாள் எல்லா உயிர்களையும் படைச்சிட்டாரு, அதில் மனிதனையும் படைத்தார், அந்த மனிதனுக்கு துணையாக ஒரு பெண்ணையும் படைத்தார் அப்படின்னு ஒரு விளக்கம் இருந்து வருது. இதை வந்து இப்போ உலகத்தில் பல பேர் நம்புகிறாங்க, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கின்ற நேரத்தில் டார்வின் வந்து வித்தியாசமாக சொல்கிறார். அவர் உலகமெல்லாம் சுற்றி பார்க்கும்பொழுது அவர் கண்ணில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் புலப்பட்டது. உயிரினங்கள் எல்லாம் வந்து தனித்தனி கூட்டமாக பிரிக்கலாம் போல் இருக்கு. பறவைகள்னு பிரிக்கலாம், பாலூட்டிகள்னு பிரிக்கலாம், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்ற இந்த ஊர்வனன்னு பிரிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தாலும் சிறு கூட்டங்கள் இருக்கிறது, அந்த சிறு கூட்டங்களுக்குள்ளே இன்னும் உள்கூட்டங்கள் இருக்குது அப்படின்லாம் அவர் பார்க்கும்பொழுது, இதுக்கு முன்னாடியே இதை விளக்கி சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் இதனுடைய ஒற்றுமையெல்லாம் பார்க்கும்பொழுது இது எப்படி தோன்றிருக்க முடியும், ஒருவேளை இந்த சிற்றினங்கள் புதுசாக எப்படி உண்டாக முடியும், வர முடியுமா அப்படின்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் இருந்த ஒரு 10-15 நாய்கள் வெரைட்டி அந்த ரகங்கள், ஆரம்பத்தில் அது ஒன்றா தான் இருந்தது, ஓநாயாக இருந்தது. மனிதன் அதை பயன்படுத்தி நாயை அதை வந்து பண்பாடாக்கி மனிதனுக்கு தோழனாக மாற்றின உடனே அதுலேயே பலவிதமான ரகங்கள் வந்துச்சு. இப்போ வேட்டை நாயின்னு ஒன்று இருக்குது, மோப்ப நாயின்னு ஒன்று இருக்குது, குட்டியாக வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் இருக்கின்றன. அப்புறம் அந்த நாய்கள்லேயே வந்து நீளமாக இருக்கக்கூடியது, கருப்பாக இருக்கக்கூடியது, புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கக்கூடியது, அல்சேஷனுங்கிறாங்க, செயின்ட் பெர்னார்டுங்கிறாங்க, அப்புறம் டாஷ் ஹவுண்டுங்கிறாங்க, அப்புறம் பிளட் ஹவுண்டுங்கிறாங்க, இப்படின்னு 500 வகையான நாய்கள் இப்போ மனிதனே உண்டாக்கிட்டான். இது வந்து ரகங்கள் ரகங்கள்னு வருது. இப்போ இந்த ரெண்டு ரகங்களை வந்து அப்படியே பிரிச்சுட்டோன்னு வைங்க, ஒரு ரகத்தை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டோன்னு, ரொம்ப நாள் கழித்து அந்த மறுபடியும் அந்த பழைய ரகத்தோடு சேர்த்தா சேராது. இப்போது ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து சேர்த்தோம்னு சொன்னால் இந்த ரகம் அந்த ரகம், பாமரேனு கொண்டு போய் அல்சேஷனோட கலக்கலாம், அல்சேஷனை கொண்டு போய் நம்முடைய ராஜபாளைய நாயத்தில் கலக்கலாம், இப்படி வந்து புது புது ரகங்களை உண்டாக்கலாம். ஆனால் இனிமேல் கலக்கவே முடியாதுன்னு பிரிஞ்சு போச்சுன்னா அது வந்து ஒரு இனமாக மாறிடுது. இப்படி இனங்கள் தோன்றுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு பரிணாமத்தை அவர் கொடுக்குறாரு. அவர் சொன்னதுலேயே ரொம்ப அற்புதமான அந்த தத்துவத்தில் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறார். இப்போது டார்வினுடைய பரிணாமத்தை நம்ம கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு உள்ளே நம்ம நுழைஞ்சு பார். தன்னைத்தானே காப்பி அடிக்கக்கூடிய ஒரு நிலை, நகல் எடுத்தல், இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்றாக நகல் எடுத்தல், தன்னை போல் இன்னொரு பிரதிபந்தம் உண்டாகும். எப்படின்னா இப்போ வந்து ஃபோட்டோ காப்பிங் மிஷின் இருக்குது, ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ஒரு 10 காப்பி வேணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினில் வச்சிட்டோம்னு சொன்னால் அது 10 அதே போல் ஒரிஜினல் மாதிரியே பிரதி எடுத்து கொடுக்குது, அது பேர் நகல்னு சொல்கிறோம். அசல் நகல், அசலுக்கும் நகலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ ஒரு அசல் இன்னொரு நகலை உண்டாக்க பண்ணும்போது அது நகலுதல் அப்படின்னு சொல்கிறோம், நகலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உயிரினங்கள்லாம் அப்படி தானே, நகலிகள் தன்னை போலவே ஒரு குழந்தை பெற்றுருக்குது, தன்னை மாதிரியே ஒரு மாமரம் ஒரு விதையை போட்டு மாம்பாகம் உண்டாகுது, பனை மரம் வேப்ப மரம் ஒரு பாக்டீரியா எல்லாமே தன்னை போல நகல் எடுக்கல். உயிரெடுன்னு சொன்னாலே நகலெடுத்தல்ங்கிறது தான் நமக்கு சரி, நகல் எடுத்தல்னு புரிஞ்சு போச்சு. இந்த நகல் எடுக்கின்ற உயிரினங்கள் நகல் எடுக்கும்போது அச்சசலாக அதே மாதிரி உண்டாக்காமல் கொஞ்சம் வேற்றுமையும் உண்டாக்குது, வேற்றுமைகள் இருக்குதான் செய்யும். தாய் தந்தைகள் வந்து குழந்தை பிறக்கும்பொழுது அசலாக அப்பா மாதிரியேவோ அம்மா மாதிரியே குழந்தை வர்றதில்லை, 10 குழந்தைங்க பெற்றாலும் 10 ஒரே மாதிரி இருக்கிறதும் கிடையாது. இப்போ வேற்றுமைகள் இருக்குது, உயரத்தில் நேரத்தில் கூறிய பல்லில் மொன்னையான பல்லில் வேகத்தில் சிந்திக்கின்ற நிலையில் இப்படி ஒவ்வொரு உயிரினத்துலேயும் நாய்களுக்குள்ளேயும் தலையில் ஊற பேன்களுக்குள்ளே கூட அந்த ஈர்கள் வந்து பேனாக மாறிச்சுன்னா தாய் மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க தான் செய்யுது. ஸோ நகலுதல், அந்த நகல் பண்ணும் பொழுது அதில் மாற்றங்கள் இருக்குது. இந்த நிலை இப்போ எப்போ புரிஞ்சிருக்கு, இப்போ ரெண்டாவது நிலையை நம்ம பேசுகிறோம். இந்த மாற்றங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்படுது. போட்டி எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால் இயற்கை வளங்களுக்கு எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்குது, தண்ணீருக்கு டிமாண்டு, வாழ்கின்ற இடத்துக்கு ஒரு டிமாண்டு, துணை தேடுவது டிமாண்டு, சாப்பாடு கிடைக்கிறது டிமாண்டு, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கிறது. டிமாண்டுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லைக்குட்பட்ட வரம்புக்குட்பட்ட இந்த பொருளை எல்லாரும் பங்கு போடும் பொழுது போட்டி ஏற்படத்தான் செய்யும். அப்புறம் ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு தேவைக்கு மேலே அதிகமாக குட்டியும் போடுது. அப்போ நகலுதுங்கிறது எக்கச்சக்கமாக நகல் பண்ணும் பொழுது அதில் வேற்றுமைகள் வரும்பொழுது போட்டின்னு ஒன்று வரும்பொழுது தேர்வுன்னு வரும் இல்லையா. அப்போ தேர்வை யார் செய்கிறாங்கன்னா அவங்களே தேர்வு செய்துக்கிறாங்க. யார் உணவு அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும், யார் சீக்கிரமாக அதை போய் அடைய முடியும், யார் வந்து எதிரிகளையும் தப்பிக்க முடியும், யார் வந்து விடும்போது இந்த வேற்றுமைகளுக்குள்ள எந்த வேற்றுமை இந்த உலகத்திலே அதிகமாக வாழ்வதற்கு தகுதி இருக்கிறதோ அது தன்னுடைய குட்டிகளுக்கு தன்னுடைய குணத்தை கொடுக்குது. தன்னுடைய குட்டி நகல் எடுக்கும் பொழுது அந்த நகல் அதிகமாகுது. மறுபடியும் சுருக்க சொல்கிறாங்க, நகலுதல்னு சொல்லக்கூடிய இந்த காப்பியிங் மெக்கானிசம் தன்னை போலவே காப்பி அடிக்கின்ற ஒரு நிலை, அதில் வந்து வேரியேஷன்ஸ் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால போட்டி ஏற்படும்போது போட்டியில் ஒரு சிலது தேர்வாகுது, ஒரு சிலர் தேர்வு அடைய மாட்டேங்கிறது. தேர்வு அடையாததான் உலகத்திலேருந்து மறைஞ்சு போகின்றன. தேர்வு பெற்றது எடுத்து பார்த்தோம்னு சொல்லும் பார்த்தாக்கா அது முதல் நகர்லேருந்து பிறக்கக்கூடிய பின்னாடி நகரில் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இப்போ இயற்கைங்கிறது வந்து தொடர்ந்து பல சந்ததிகளாக நகலிகளை தேர்ந்தெடுக்க ஒரு 1000 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தா முதல் நகலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நகலுக்கும் பெருத்த வேறுபாடுகள் இருக்கும். இதுதான் பரிணாமம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பரிணாமத்தில் தான் மனிதனும் ஏற்பட்டான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மனிதன் எங்கேருந்து நகல் எடுக்கப்பட்டான், நாம் வந்து தன் குழந்தைக்கு தன்னுடைய அப்பா தன்னுடைய குணங்களை எல்லாம் நகல் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அப்பாவுக்கு அவர் அப்பா கொடுத்துருப்பார், அந்த அப்பாவுக்கு அவருடைய தாத்தா கொடுத்துருப்பார், தாத்தாக்கு முப்பாட்டன் அப்படின்னு போயிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் நம்முடைய நகல் ஒரிஜினல் நகல் எங்கே இருக்குன்னு பார்த்தா குரங்குக்கும் மனிதனுக்கு இடைப்பட்ட ஒரு நிலையில் ஏதோ ஒரு உயிரினம் இருந்திருக்கிறது. அது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதில் ஏற்பட்ட ஒரு நகல் அதை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாகி அது விட்டாங்க நகல் அதை காட்டிலும் இப்படி மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. எங்கெல்லாம் நகலுதலும் மாற்றங்களும் போட்டியும் இருக்கிறதோ அங்கே தேர்வுன்னு ஒன்று இருக்கும். அந்த தேர்வுன்னு இருந்தால் கட்டாயம் அங்கே பரிணாமம் இருக்கும். இந்த அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த பரிணாமம் எப்படி வந்து இந்த உயிரினங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது, இத்தனை விதமான மரங்கள், இத்தனை விதமான செடிகள், இத்தனை விதமான புதர்கள், இத்தனை பாசிகள், பூஞ்சனங்கள், பாம்புகள், பல்லிகள், பூச்சி, மனிதன், இத்தனை உயிரினம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினத்த நகர்லேருந்து மாறுபாடுகள் வந்தது தான் அப்படின்னு புரிந்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் பரிணாம இயல்.
இயல் தரும் இனிமை. இயல் தரும் இனிமை தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது பரிணாம இயல் குறித்த விளக்கங்கள். விளக்கங்கள் தந்தவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
அன்பு நேயர்களே, பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கடிதம் எழுதுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இது நம் சமுதாய வானொலி. கருத்துக்களை தெரிவிப்பதோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சமுதாயத்தின் மேம்பாட்டில் உங்கள் பங்களிப்பை முன்னிறுத்துங்கள், மேம்படுத்துங்கள். 107.4 எப்பவும் இதை கேளுங்கள்.